திருச்சிற்றம்பலம் சைவம் டாட் ஆர்கின் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொது சைவம் பற்றிய சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்க இருக்கும் தலைப்பு ஆலய வழிபாடு. உரை வழங்குபவர் சிவ சண்முகவேல் அவர்கள். திருச்சிற்றம்பலம்.
கூடாத வேதனைக்கையான் செய் குற்றம் என்ன, கோடாத வேதனுக்கு யான் செய் குற்றம் என்ன, குண்டறிந்த தாடாளனே தென் தணிகை குமர நில் தண்டையந்தாள் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் சூடாத சென்னியும் நாடாத கண்ணும் தொழாத கையும் பாடாத நாவோம் எனக்கே தெரிந்து படைத்தனே நம பார்வதி பதை அரஹர மகாதேவ. சிவனே செல்வர்களே, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. நாம் இறைவனை வணங்க வேண்டும் என்பது பெரியவர்களுடைய ஆணை. ஆகவேதான் திருவள்ளுவர் சொன்னார், கற்றதனால் ஆய பயன் என் கொல் வாளறிவன் நற்றாள் தொழாரனே. ஆகவே கல்வியினுடைய பயன் என்னென்ன? கல்வியினுடைய பயன் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லல, கல்வியினுடைய பயன் இறைவனை தொழுவதுன்னார் திருவள்ளுவர். அப்படியானால் அடுத்த கேள்வி வரும், இறைவனை ஏன் தொழ வேண்டும் என்பது ஒரு கேள்வி, இறைவனை எப்படி தொழ வேண்டும் என்பது இன்னொரு கேள்வி. ஆகவே இன்றைக்கு ஆலய வழிபாடு என்கின்ற ஒரு தலைப்பிலே ஓரளவு சிந்திக்கலாம் என்று கருதுகிறேன். வழிபாடு, அருமையான தமிழ்ச்சொல், வழிபடுதல், அதை ஆகமங்கள் சொல்லக்கூடிய நெறியிலே சொன்னால் பூஜை, பூஜா. பூ என்றால் வருவது, ஜா என்றால் போவது, பூஜா. பூஜானா சினிமாவில் வர ஒரு கேரக்டர் கிடையாது இல்லையா? அப்ப நம்முடைய பாவங்கள் போவதும் புண்ணியங்கள் வருவதும் அதான் பூஜா. ஆகவே அப்படிப்பட்ட பூசை, தமிழ்ல சொல்வதா இருந்தா பூசை, அந்த பூசை என்பது மூன்று வகைப்படும். ஒன்று ஆன்மார்த்த பூசை, இரண்டாவது பரார்த்த பூசை, மூன்றாவது அதிகார பூஜை. அதாவது இறைவன் எங்கே இருக்கிறார் என்று கேட்டால் அண்டத்திலேயும் இருக்கிறார், பிண்டத்திலேயும் இருக்கிறார். ஆகவே அண்டத்திலும் இறைவன் இருக்கிறார், நம்முடைய பிண்டத்திலும் இறைவன் இருக்கிறார், அதுதான் உண்மை. ஆகவே சொன்னார்கள், அண்டத்தில் உள்ள இறைவனை நாம் வழிபடுவது பரார்த்த பூஜை, பிண்டத்தில் உள்ள இறைவனை வழிபடுவது ஆன்மார்த்த பூஜை அப்படின்னா. ஆகவே இந்த அர்த்தம் என்றால் பாதின் அர்த்தம், அர்த்தம் ஆன்மாவிலே பாதி ஆன்மார்த்தம், பரத்திலே பாதி பரார்த்தம். ஆகவே சாஸ்திரம் என்ன கூறுகிறது என்றால், ஆலயத்திலே நாம் சென்று இறைவனை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை, வீட்டிலே சிவபெருமானை நாம் ஆவாகனம் பண்ணி செய்வது ஆன்மார்த்த பூஜை. இந்த ரெண்டும் நமக்கு உரியது. இன்னொரு பூஜை சமயம் அதிகார பூஜை என்பது ஆச்சாரிய மூர்த்திகளுக்கு மட்டுமே உரியது, உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறதுன்னு ஒன்னு சொல்றாங்க. இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமாச்சு, எனக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கிறீங்க சார். அதுக்கு பத்திரிக்கைக்காரன் பிரார்த்தனை கிளப் அவன் வேற நடத்துறான், அவர் வியாதி குணப்படுறதுக்கு நீங்க பூஜை பண்ணணுமா இல்லையா, பிரார்த்தனை கிளப் இப்படிலாம் இன்னைக்கு சொல்றாங்க. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்ல தெரியுமா உங்களுக்கு, ஒருவருக்காக இன்னொருத்தர் பிரார்த்தனை பண்ண முடியாது, என் பசிக்கு நீங்க சாப்பிட முடியாது இல்லையா. ஆகவே ஆனா ஒரே ஒருத்தருக்கு மட்டும் விதிவிலக்கு, அது என்னன்னு கேட்டா தீட்சை செய்து வைக்கிற ஆச்சாரிய மூர்த்திகள் மட்டும் நமக்காக அவங்க ப்ரே பண்ணலாம். அப்படி அவர்கள் செய்வது அதிகார பூஜை என்று பெயர். ஆகவே இந்த மூன்று வகையான பூஜையில ஆலயத்திலே போய் நாம் சிவபெருமானை வழிபடுவது என்பது பரார்த்த பூஜை என்று சொன்னேன். அதுதான் ஆலய வழிபாடு. இங்க ஒரு கேள்வி வரும், என்ன சார் சிவபெருமான ஆலயத்தில் போய் வழிபட்டா போதாதா, வீட்டில் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். இன்னொரு விதமாகவும் கேட்கலாம், வீட்டில் வழிபட்டா போதாதா ஆலயத்தில் போய் வழிபடணுமா அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஆலய வழிபாடு என்பது சைவ சித்தாந்தம் என்ன கூறுகிறது என்றால், ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் வேண்டும். ஆனா இன்னைக்கு சில ஆன்மீக இயக்கங்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னு கேட்டா, இந்த ஆலய வழிபாடெல்லாம் பிகினர்ஸுக்குன்றாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் பக்குவம் அடையல, ஆகவே வீட்டில இருந்து யோகம் போன்ற செய்தியெல்லாம் படிக்க முடியும், செய்ய முடியும். ஆகவே கோயில்ல போய் வழிபடுவது என்பது பக்குவம் இல்லாதவர்களுக்கு உரியது அப்படின்னா. அப்படிப்பட்ட இயக்கங்கள், அப்படி சொல்லுகின்ற ஆன்மீக இயக்கங்கள் நிறைய வந்தாச்சு. ஆனா சைவம் சொல்லுவது, சித்தாந்தம் குறிப்பாக சொல்வது அப்படி அல்ல. சிவஞான போதம் நீங்க படிக்கிறீங்க, பன்னெண்டாம் ஜூதியில் என்ன சொன்னார் மெய்கண்டார், இந்த சாஸ்திரங்களை எல்லாம் படித்ததனுடைய பயன் என்ன? கடைசியா சொன்னார், செம்மலர் நோண்டாள் சேரல் ஒட்டா அம்மலம் கழி அன்பரோடு மதி மாலரணேயம் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணத்துளுமே. கடைசியாதான் சொல்ல போறார், எல்லாம் படிங்க. கடைசி நீங்க என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, திருக்கோயில் உள்ளிருக்கும் திருமேனி தன்னை சிவபெருமானாக கருதி வழிபடுதான் கடைசி அட்வைஸ் சொல்ல போறார் மெய்கண்டர். அப்ப என்னன்னு கேட்டா, ஞானிகளுக்கும் ஆலய வழிபாடு வேண்டும். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற ஒரு சிறப்பு. அதாவது ஆலய வழிபாடு என்பது ஒரு குறிப்பிட்ட நிலையிலே உள்ளவர்களுக்கு மட்டும்தான் ஆலய வழிபாடு என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. அதே போல இன்னொன்று சொல்வதாக இருந்தால், நம்முடைய சமயகுலவர்கள் எல்லாம் எப்பேற்பட்ட பக்குவம் உடையவர்கள், அவங்க கூப்பிடுறது சிவபெருமான் வருவார் இல்லையா? ஆனா ஏன் ஆலயங்களை வழிபட்டார்கள்? என்னுடைய சமயகுலவர்கள் எல்லாம் 274 பாடலை வீட்டில இருந்தா பாடினாங்க, 274 பாடல் பெற்ற தலங்கள். எங்கேயாவது சம்பந்தம் வீட்டில் உட்கார்ந்து பாடினதா நமக்கு கதை இருக்கா? எங்க போய் பாடுறாரு? எல்லாம் ஆலயத்துல தான் பாடுறார். அப்ப என்ன தெரியுதுன்னா, எப்பேற்பட்ட நிலை கைவரப்பெற்றாலும் ஆலய வழிபாடு எல்லோருக்கும் அவசியம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக ஆலயத்திற்கு சென்றார்கள். அதான் முக்கியம். அவர்கள் சிவபெருமான் கூட்டிட சிவபெருமான் அவர்கள் கூட்டிடத்துக்கு அவர் வருவார். ஆனா ஏன் செய்கிறார் என்றால், அது செய்யாளர் சொன்னது போல, ஆண்டோர் ஆச்சாரம் பாதுகாத்தற் பொருட்டும் மாணாக்கருக்கு அறிவுறுத்தற் பொருட்டும் வர், அது போல நமக்கு உணர்த்துவதற்காக அவர்கள் செய்து காட்டினார்கள். செய்து காட்டினால்தான் அவர் தலைவர் என்று நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆகவே அப்படியானால் ஆலய வழிபாடு என்பது இதெல்லாம் எதை காட்டுகிறது? மெய்கண்டார் சொல்வதையும் நம்முடைய சமயகுலவர் நடந்து காட்டினதையும் பார்க்கும் பொழுது, ஆலய வழிபாடு என்பது எந்த நிலையிலே உள்ளவர்களுக்கும் கட்டாயமாக வேண்டும். ஆனா இங்க ஒன்று சொன்னாங்க, ஆனா சிவபெருமான அருள் செய்வதற்கு பாருங்க, அது மட்டும் வேறுபடும். எல்லாருக்கும் ஆலய வழிபாடு வேணும், ஆனா அவர் அருள் செய்வது சரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், கிரியாளருக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், யோகிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார், ஞானிகளுக்கு வேற மாதிரி அருள் பண்ணுவார். அவர் அருள் செய்கின்ற விதம் மாறும், ஆனா நீங்க வழிபடணும். அப்படித்தான் வேறுபாடு உண்டே ஒழிய, ஞானிகளுக்கு அல்ல யோகிகளுக்கு ஆலய வழிபாடு வேண்டாம் என்பது சைவத்தினுடைய கொள்கை அல்ல. இன்றைக்கு நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஆலயத்திலே சென்று எப்படி வழிபட வேண்டும், முக்கியமாக ஆலயத்திலே சில ஆலயத்தில் எழுதி போட்டுக்கிறாங்க, ஆலயத்தில் செய்யத்தகாதன என்ன அப்படின்னு போர்டை எழுதி போட்டுக்கிறாங்க. இப்ப நாம் பொதுவாக சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம். குளித்து விட்டுத்தான் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் நம்முடைய சமயம். மற்ற சமயமெல்லாம் அப்படி சொல்லல, யாருன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஈர ஆடையோடு போகக்கூடாது, உலர்ந்த வஸ்திரத்தை தரித்துக் கொண்டுதான் பரார்த்த பூஜைக்கு செல்ல வேண்டும். காலில் எந்த விதமான பாத அணிகளும் அணிந்து கொள்ளக்கூடாது. வெறுங்கையோடு போகக்கூடாது, ஏதாவது கோயிலுக்குன்னு போனா வெத்தலை பாக்காவது வாங்கிட்டு போனோம். கையை வீசி கொண்டு செல்லக்கூடாது, தேங்காய் பழம் வெற்றிலை பாக்கு இது போன்றவை வாங்கி. இதெல்லாம் அடிப்படையான சில ஒழுக்கங்கள். ஆனா எதையெல்லாம் கூடாது என்றார்கள் என்றால், குளிக்காமல் செல்வது, ஆசௌசம் அல்லது தீட்டு. தீட்டு என்பதற்கு சாஸ்திர பெயர் வந்து ஆசௌசம். ஆகவே தீட்டு ஆசௌசம் போன்ற காலங்களிலே நாம் ஆலயத்திற்குள்ளே செல்லக்கூடாது அப்படின்னா. இந்த ஆலயத்திலே நடக்கக்கூடிய பூஜை அல்லது வழிபாடு என்பது பொதுவாக சிவாலயத்திலே நான்கு வகைப்படும். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணியம், புண்ணிய காலம். சிவாலயத்தில் நடக்கக்கூடிய வழிபாடுகள் நான்கு வகைப்படும். குறிச்சுக்கிடுங்க, நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். நித்தியம், நைமித்திகம், காமியம், புண்ணிய காலம். அதாவது தினந்தோறும் சிவன் கோயில்ல ஆறு கால பூஜை, நாலு கால பூஜை என்று ஒவ்வொரு கோயிலையும் மாறுபடும். அது நித்திய பூஜை. நைமித்திகம் என்றால் விழா காலத்திலே செய்வது நைமித்திகம், மகோற்சவம் என்று பெயர். அதாவது நியாயமா வந்து இந்த திருவிழா என்ற சொல் இருக்க மகோற்சவம், அதுக்கு பெஸ்டிவல் இங்கிலீஷ் வார்த்தை சரியான வார்த்தை கிடையாது. பெஸ்டிவல்னா கொண்டாட்டம் தான் அர்த்தம் இங்கிலீஷ்ல. ஆனால் அது என்னவோ நம்ம வார்த்தை இல்லைன்னு வச்சுட்டு இருக்கோம், பெஸ்டிவல்னு சொல்றோம். ஆனா அந்த பெஸ்டிவல் வார்த்தையே சொல்லக்கூடாது. அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அந்த நித்தியம் என்பது தினந்தோறும் இருக்கக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நித்தியம். நைமித்திகம் என்பது ஒரு ஆண்டு காலத்துக்கு ஒர்க்கு வரக்கூடிய குறைபாடுகளை களைவதுதான் நைமித்திக பூஜை. அது திருவள்ளுவர் சொன்னார், சிறப்போடு பூசணையும் செல்லாதுன்னார். அது திருவள்ளுவர் அருமையா சொன்னாரு, பூசணை என்றால் தினந்தோறும் செய்வது, சிறப்பு என்றால் அந்த மகோற்சவ காலங்களில் பண்ணுவது. ஆகவே சிறப்போடு பூசணையும் செல்லாது அப்படின்னார். ஆகவே இந்த இதை பற்றி கொஞ்சம் சொல்லிக்கிறேன். நித்தியம் என்பது தினந்தோறும் சிவாலயத்தில் நடக்கக்கூடிய ஆறு காலம் நாலு கால வழிபாடுகள். நைமித்தியம் என்று மகோற்சவ காலங்களிலே அல்லது திருவிழா என்று நாம் சொல்கிறோம் அல்லவா, அந்த திருவிழா காலங்களிலே ஒழுக வேண்டிய பூஜை முறைகள். காமியம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு கொள்கையை முன்னிறுத்தி, ஒரு வேண்டுதலை முன்னிறுத்தி உலகத்தவருக்காக வழிபாடு செய்வது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு, ஆகவே ஒரு போர் வருவதை தடுக்க வேண்டும். இது உங்களுக்கும் அதுதான், எனக்கும் அதுதான். போர் வர்றதை யாருமே விரும்பல இல்லையா, மக்கள் அழிவதை யாரும் விரும்பல. அப்போ இந்த போர் வராமல் சமாதானம் நிலவ வேண்டும் என்பதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமாண்ட வேண்டுகோளை வச்சு பண்ணலாம். அப்படி பண்ணீங்கன்னா அது காமியம். அப்புறம் புண்ணிய காலம். புண்ணிய காலம் என்று சொன்னால் திருவாதிரை, பிரதோஷம், மற்ற மகோற்சவம் எல்லாம் ஆலயத்துக்காலே வேறுபடும். ஆனா புண்ணிய காலம் என்பது எல்லா சிவாலயங்களிலும் பிரதோஷம், திருவாதிரை, நவராத்திரி, சிவராத்திரி இல்லையா, அமாவாசை, பௌர்ணமி, இதெல்லாம் புண்ணிய காலம். இந்த காலத்துல செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு அதிகமான பயன் உண்டு. ஆகவே அதுக்கு பேரு புண்ணிய காலம் என்று வைத்தார்கள். இப்ப ஆலயத்திற்குள்ளே செல்வதற்கு தீட்சை பெற்றுக் கொண்டவர்கள் ஆலயத்திற்குள்ளே செல்லும் பொழுது அவர்கள் ஆசமனம் செய்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறது தீட்சை பண்ணவங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. மற்றவர்களுக்கு ஆசமனம் தேவையில்லை. இப்ப கோயில்ல வந்து குளம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க இல்லையா. பொதுவாகவே அவ கோயில் குளத்துக்கெல்லாம் போவான்னு தான் சொல்லுவான், இந்த குளத்தையும் சேர்த்தே தான் சொல்லுவான். இவ எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு தான் தெரியவான்றான். இப்ப இந்த குளத்தை கோயில் இருந்து பிரிக்க முடியல இல்லையா. இந்த குளம் எதுக்கு கோயில்ல வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, குளிப்பதற்காக மட்டும் அல்ல, ஞாபகத்தை வச்சுக்கணும். அது ஆசமனம், அகமர்ஷனம், ஸ்நானம், இதெல்லாம் நாம செய்வதற்காக. சுவாமிக்கு வந்து தீர்த்தவாரி, தெப்போற்சவம், அது சுவாமிக்கு நடக்கக்கூடிய கிரியைகள். ஆகவே இதெல்லாம் எதற்காக என்று அந்த அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் இதெல்லாம் எதை அடிப்படையாக நான் வைத்துக் கொண்டு சொல்கிறேன் என்று சொன்னால், ஆகமங்கள். அந்த ஆகமத்தினுடைய சாரத்தை நம்முடைய சைவ வினா விடை என்று ஆர்வநாதர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதன் வழியாகவும் மகோற்சவ விளக்கம் என்று அச்சுவேலி குமாரசாமி குருக்கள் அவர்கள் சேர்க்கிறார்கள். இல்ல ஆர்வநாதர் சொல்வார், ரெண்டு விதமா சொல்வார், சிவாலய தரிசன இயல், சிவாலயத்தில் எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது சிவாலய தரிசன இயல். சிவாலய கைங்கரிய இயல், சிவபெருமானுக்கு நீங்க எப்படி கைங்கரியம் செய்யணும் அது வேற. அது ரெண்டு தனித்தனியா சொல்வார், சிவாலய கைங்கரிய இயல், சிவாலய தரிசன இயல். இப்ப நாம சிந்திக்கிறது தரிசனம் தான், சிவாலயத்தில் எப்படி தரிசனம் செய்ய வேண்டும். ஆகவே தீட்சையை பெற்றுக் கொண்டவர்கள் ஆசமனம் அகமர்ஷனம் இவைகளை எல்லாம் செய்து கொண்டுதான் ஆலயத்திற்கு செல்ல வேண்டும். ஆலயத்துக்குள்ளே நுழைவதற்கு முன்பாக கோபுர தரிசனம். இந்த கோபுரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்றால், கோபுரமும் ஒரு லிங்கம் தான். அது கோபுரத்துக்கு இன்னொரு பெயர் வந்து தூலலிங்கம். அதாவது தூலலிங்கம்னா என்ன, சூட்சுமலிங்கம்னா என்ன அப்படின்னா, கோயில்ல மூலவராக இருக்கிறார் அல்லவா, அவர் வந்து சூட்சுமலிங்கம். ஆனா கோபுரமும் ஒரு வகையில லிங்கம் தான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அண்டமெல்லாம் அடங்கி இருப்பது அவருக்குள் என்று காட்டுவதற்காக. இன்னொரு வகையா சொல்வதா, மேக்ரோகாசம் மைக்ரோகாசம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கோபுரம் என்பது மேக்ரோகாசம் ஆஃப் தி லார்ட், லிங்கம் என்பது மைக்ரோகாசம் என்று சொல்வார்கள். அந்த வகையிலே, அதாவது பருப்பொருளாகவும் இருக்கிறான், நுண்மையாகவும் இருக்கிறான். திருவள்ளுவர் பையனையும் படிச்சுங்க, ஐயாவும் சொன்னாங்க இல்லையா, பெருமைக்கும் நுண்மைக்கும் பேர் அருட்கும் பேச்சின் அருமைக்கும் ஒப்புயின்மையா திருவள்ளுவர் பையனை சொன்னார். ஆகவே ரெண்டாம சிவபெருமான் இருப்பார். ஆகவே கோபுரம் என்பது பெரிது என்பதை காட்டுவதற்காக. ஆகவே இந்த கோபுர தரிசனம் செய்து கொண்டு அதை தூலலிங்கத்தை வணந்து வணங்கி கொண்டு, நீங்க அதாவது கோபுர தரிசனம் என்பதும் சொல்லலாம், அது இன்னொரு வகையாக சொல்வது வந்தா தூலலிங்கத்தை வணங்கி கொண்டு அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கோபுரத்தை வணங்கி கொண்டு நாம் ஆலயத்திலே நுழையும் பொழுது அந்த கோபுரம் நம்முடைய ஆலயத்தினுடைய வாயில் இருக்கு இல்லையா, அந்த வாசலையும் வணங்க வேண்டும். சில பேர் படியில வணங்கிட்டு போவாங்க, சில பேர் வாசலை பார்த்து வணங்கலாம். ஆகவே வாசலும் வணங்குவதற்கு உரியது. அதுக்கப்புறம் மேலாடை, துண்டை வந்து எப்பயுமே துண்டு அணிஞ்சிருந்தோம், இடுப்புல கட்டிக்கணும், உத்தரியம் என்று பெயர். இந்த உத்தரியத்தை தலையிலே கட்டிக்கொண்டோ அல்லது தோளின் மேலே போட்டுக்கொண்டோ போகக்கூடாது. பொதுவாக சட்டை இல்லாமல் சென்றால் சிறப்பு. அது கேரளாவில் உங்களுக்கு ஆப்ஷனே கொடுக்கல இல்லையா, கேரளா கோயில்களில் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல, தமிழ்நாட்டில் மட்டும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஆனால் பொதுவாக மேலாடை இல்லாமல் செல்வது ரொம்ப சிறப்பு. அப்படி உள்ளே நுழையும் பொழுது நேர கோபுரத்திற்கு கீழே, கோபுரத்தை கடந்த உடனே ஒருத்தர் இருப்பார். இடது பக்கம் திரும்பினீங்கன்னா அதிகார நந்தின்னு ஒருத்தர் இருப்பார். சிவாலயத்துல மொத்தம் ஏழு விதமான நந்தி உண்டு, ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி என்ற பெயர் சிவபெருமானுக்கே உரியது, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். நந்தி நாமம் நம சிவாயவே, நந்தினா சிவபெருமான் தான் நந்தி, நந்தினா வாகனம் தான் நந்தி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்ல. அப்படிதான் ஒரு டிவி சீரீஸ்லயும் காட்டிட்டு இருக்கான், நந்தி நந்தி நந்தியை வச்சே படம் எடுத்துட்டு இருக்கான், இவ்வளவு நேரம் ஓட்டிட்டு இருக்கான். ஏழு விதமான நந்தி சிவாலயத்தில் அமைக்கலாம் என்று விதி இருக்கிறது. அதுல முக்கியமாக ரெண்டு நந்தி கட்டாயமா இருக்கணும், மிச்ச ஏழு நந்தி எல்லாம் ஆப்ஷனல். பெரிய ஆலயமாக இருந்தால் எந்தெந்த நந்திகள் எங்கெங்க இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த நந்தியில வந்து அதிகார நந்தி, ஆன்ம நந்தி, இந்திர நந்தி, வேத நந்தி, திருமால் நந்தி, தர்ம நந்தி, விருஷப நந்தி என்று ஏழு வகையான நந்திகளை உள்ளே பிரதிஷ்டை செய்திருக்கலாம் என்று சொல்கிறது. ஆனா அந்த ஏழு நந்தியும் சொல்றதுக்கு இப்ப நேரம் இல்லை. ரெண்டு நந்தி, ஒன்று அதிகார நந்தி, அது சிவாலயத்திலே உள்ளே நுழையும் பொழுது இடது பக்கம் திரும்பினீங்கன்னா ஒருவர் இருப்பார். அவர் எப்படி இருப்பார்னு கேட்டீங்கன்னா, உடம்பு மனித உடம்பாக இருக்கும், முகம் காளை வடிவாக இருக்கும். அப்படி இருந்தா தான் அதிகார நந்தி. கோயிலுக்கு நேர கொடிமரத்தோடு இருக்கக்கூடிய நந்தி அப்படி இருக்க மாட்டார், முழுவதும் காளை வடிவம் அவர். அவர் ஆன்ம நந்தி. அதிகார நந்தி என்பவர் இடது பக்கம் இருப்பார், ஆலயத்துடைய இடது பக்கம் நம்மை பார்த்து கொண்டிருப்பார், போறவங்க வர்றவங்களை பார்த்துட்டு இருப்பார். அந்த நந்தி எப்படி இருக்காருன்னா, சாமியை பார்த்துட்டு இருக்கார். இந்த நந்தி நம்ம பார்த்துட்டு இருப்பார். அவருடைய கருத்து என்னவென்றால், அந்த நந்தியை நாம் அவரிடத்திலே அனுமதி பெற்றுக் கொள்ளாமல் சிவாலயத்தில் நுழையக்கூடாது. அந்த அதிகார நந்தி என்பவர் யார் என்றால், அவர் ரொம்ப பெரிய ஆள். அதிகார நந்தி தான் செமையான போதையில் நமக்கு கொடுத்தவர். அதிகார நந்தியினுடைய நம்முடைய குரு பரம்பரை, சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தலைகமாதோன் பாடுறோம். இந்த சைலாதி என்பதுதான் அதிகார நந்தி, வேற யாரும் இல்லை. சிலாதர முனிவருடைய மகனாக பிறந்ததனால ஒரு சைலாதின்னு ஒரு பெயர். அவரிடத்திலிருந்தான் திருக்கயிலாய பரம்பரை ஆரம்பமாயிருக்கிறது. அவரை நீங்க சாதாரண ஆள் நினைச்சிடக்கூடாது, அவர் வந்து நிரந்தர முதல்வர். நமக்கு அவர் தான் நிரந்தர முதல்வர், எலெக்ஷன்ல மாற்ற முடியாத முதல்வர். குரு பரம்பரை அவரிடமிருந்தான் ஆரம்பிக்கிறது. சிவஞான போதத்தை நமக்கு தந்தவர் அவர்தான். ராவணனை ஹூங்காரம் பண்ணவர் அவர்தான், வியாசருடைய கை ஸ்தம்பிக்கும்படியாக பண்ணவர் அவர்தான், எத்தனையோ அருட்செயல்கள் பண்ணியிருக்கிறார். அவருக்கு ஒரு பொறுப்பு என்ன கொடுத்திருக்கிறார் சிவபெருமான் என்றால், சிவாலயத்தை காக்கின்ற பொறுப்பும் கைலைய மலையை காக்கின்ற பொறுப்பும் அவரிடத்திலே கொடுத்திருக்கிறார். அல்லது இன்னைக்கு உள்ள பாஷையில போய் சொல்றாப்ல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, அவர் தான் செக்யூரிட்டி ஆபீசர். அப்படி வச்சுட்டா புரியும். இப்போ கைலாய மலைக்கு செக்யூரிட்டி ஆபீசர் அவர் தான், அதிகார நந்தி. ஆகவே செக்யூரிட்டி அனுமதி இல்லாம ஃபேக்டரிக்குள்ள போக முடியாது இல்லையா. ஆகையினால அவரிடத்திலே சிவாலயத்திற்கு செல்ல அனுமதி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அவர் அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு, அனுமதி கொடுக்கல நின்றுட்டே இருக்காதீங்க, அனுமதி கொடுத்ததாக பாவித்துக் கொண்டு உள்ளே சென்று செல்ல வேண்டும். உள்ளே சென்றால் முதல்ல நம்ம கண்ணுக்கு படுவது பலிபீடம், அதுக்கப்புறம் வர்றது கொடிமரம், அதுக்கப்புறம் வர்றது ரிஷப தேவர் அல்லது ஆன்மநந்தி, அவருக்கு தான் இன்னொரு பேர் ரிஷப தேவர். ஆகவே அங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்றார்கள். நமஸ்காரம் என்று சொன்னாலே பொதுவாக இது நமஸ்கார முத்திரையின் பேர், நின்றுகிட்டே நமஸ்காரம் பண்ணா இது நமஸ்காரம் இதுதான். அப்படி பண்ணும்பொழுது நாலு விரல் இப்படி இருக்கணும், இந்த இடது விரல் இருக்கு இல்லையா அது கீழே இருக்கணும், வலது கை விரல் அமைக்கிட்டு இருக்கணும், அதான் நமஸ்கார முத்திரையின் பேர். இது நின்று கொண்டு நாம் செய்வது நமஸ்காரம், அதுவும் முக்கியம் தான். நமஸ்காரங்கிற வார்த்தையும் அவங்க அவங்க எல்லாருமே நம்ம விட்டுட்டு அவங்க பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ வார்த்தைகளை இன்னைக்கு அவங்க தான் பயன்படுத்துறாங்க நம்மளை விட. ஆகவே எங்கே நமஸ்காரம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், விழுந்து நமஸ்காரம் பண்றது அது வேற. சிவாலயத்தில் பலிபீடத்திற்கு இப்பால், அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் இருந்து கொண்டு நமஸ்காரம் பண்ண வேண்டும். அந்த நமஸ்காரம் செய்யும் பொழுது சொன்னார்கள், ஆண்களாக இருந்தால் ரெண்டு நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் அஷ்டாங்க நமஸ்காரம் ரெண்டும் பண்ணலாம் ஆண்கள், பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரம் மட்டும்தான் பண்ணணும். அது என்னன்னு சொல்லிடுறேன், எட்டு அங்கங்கள் தரையில் படும்படியாக வணங்கினால் அது அஷ்டாங்க நமஸ்காரம், ஐந்து அங்கங்கள் தரையிலே படும்படியாக வணங்கினால் அது பஞ்சாங்க நமஸ்காரம். ஆண்களுக்கு எட்டு அங்கம் என்ன சொன்னாங்கன்னா, தலை ரெண்டு கைகள், நீங்க நமஸ்காரம் பண்ணாலும் ரெண்டு கையை ஊனி ஆகணும், அப்புறம் தலை, அப்புறம் ரெண்டு தோள்கள் படணும். ஆண்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ரெண்டு தோள்களும் தரையிலே பட வேண்டும், அப்புறம் ரெண்டு காதுகள் தரையிலே பட வேண்டும், அப்புறம் மோவாய், இந்த மோவாய் கட்டைன்னு பேர், இதுக்கு பேரு அதான உலக உலகில் மொகரக்கட்டைங்கிறோம் மோவாய். அந்த எட்டு அங்கங்களும் தரையிலே படும்படியாக வணங்குவது அஷ்டாங்க நமஸ்காரம். இது ஆண்கள் அப்படியும் பண்ணலாம். பஞ்சாங்க நமஸ்காரம் என்று சொன்னால், தலை கைகள் இரண்டு முழந்தாள், அது ரெண்டு முழங்கால் தலையில படும், ரெண்டு கைகள் தலையில படும், தலை தலையில படணும், இந்த அஞ்சு அங்கம் மட்டும் தலையில படுமாறு வணங்கினா அது பஞ்சாங்க நமஸ்காரம். பெண்கள் வந்து பஞ்சாங்கம் தான் பண்ணணும், அஷ்டாங்கம் பண்ணக்கூடாது. அல்லது இன்னொரு விதமாக சொல்வதாக இருந்தால், பெண்கள் மார்பகங்களும் காதுகளும் தரையிலே படும்படியாக வணங்கக்கூடாது, பெண்களுக்கு முக்கியம். ஆகவே இது பெண்களுக்கு செய்யக்கூடிய வணங்கா நமஸ்காரம் என்று இதெல்லாம் எங்க வருதுன்னு கேட்கலாம் நீங்க, அதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த பஞ்சாங்க அஷ்டாங்கம் எல்லாம் எங்க வருதுன்னு கேட்டீங்கன்னா, பெரிய புராணத்துல தடுத்தாட்கொண்ட புராணம் 126வது பாடல், சம்பந்தர் புராணம் 666வது பாடல், இந்த ரெண்டுலையும் சேர்க்கிறாரே இந்த வார்த்தையை சொல்றார், அஷ்டாங்க பஞ்சாங்கமாக. அதாவது சுந்தரரும் சம்பந்தரும் எப்படி வணங்கினாங்கன்னு நமக்கு காட்டுறார். அதுக்கப்புறம் ரெண்டு குற்றங்கள் நாம் செய்யக்கூடாது நமஸ்காரம் பண்ணும் பொழுது. ஒன்று, அந்த பலிபீடத்திற்கு இந்த பக்கம் மட்டுமே தான் நமஸ்காரம் பண்ணணும், மற்ற இடத்துல சிவங்கோயில கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இது ஒன்று. ரெண்டாவது, அபிஷேக காலத்திலேயும் கால பூஜை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதும் அந்த நமஸ்காரம் பண்ணக்கூடாது. இப்ப கால பூஜை நடக்கு, ரெண்டாம் காலம் மூணாம் காலம் நடந்துட்டு இருக்கு, அந்த கால பூஜை நடக்கும் பொழுது அந்த அஷ்டாங்க நமஸ்காரமோ பஞ்சாங்க நமஸ்காரமோ பண்ணக்கூடாது. ரெண்டு விதியும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒன்று, ஆலயத்தில் வேறு எந்த இடத்திலும் நமஸ்காரம் பண்ணக்கூடாது, அந்த கால பூஜை நடந்து கொண்டிருக்கும் பொழுது நமஸ்காரம் பண்ணக்கூடாது. ஆகவே இப்பொழுது இந்த பலிபீடத்துல பலிபீட தியானம்னு ஒன்று இருக்கு, அது எல்லாருக்கும் பரிச்சயம் இருக்காது. பலிபீடத்தை எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை நான் இப்ப சொல்லல. பலிபீட தியானம் பண்ணிட்டு தான் நீங்க போகணும். அப்புறம் கொடிமரம், இந்த கொடிமரத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த கொடிமரம் என்பது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். துவஜஸ்தம்பம் என்று வடமொழியிலே சொல்வார்கள். கொடிமரத்துல மொத்தம் 5 அங்கம் இருக்கு. ஒன்று மரம், இந்த உள்ள இருக்க மரம். அப்புறம் கொடி சீலை, அதுல ஒரு துணி பறக்குது இல்லையா, அதுதான் கொடி சீலை. அந்த கொடி சீலையில ஒரு ரிஷப படம் இருக்கும். அப்புறம் அந்த கொடி ஏற்றுவதற்காக கொடிக்கயிறுன்னு ஒண்ணு இருக்கும், தர்ப்பை கயிறுன்னு ஒண்ணு இருக்கும். இந்த இவற்றை எப்படி பாவிக்க வேண்டும் என்று சொன்னால், அந்த கொடி மரத்தை சிவபெருமானாகவும், கொடி சீலையை திரோதான சக்தியாகவும், ரிஷப படத்தை ஆன்மாவாகவும், கொடிக்கயிறை அருள் சக்தியாகவும், தர்ப்பை கயிறை மலமாகவும் உருவகிக்கப்பட்டிருக்கிறது. அதான் நம்ம தேசிய கொடிக்கு எப்படி பச்சை எதை காட்டுது, சிவப்பு எதை காட்டுதுன்னு ஒரு கணக்கு வச்சிருக்காங்களோ அதே போல நம்முடைய கொடிக்கும் உண்டு. அந்த கொடிமரத்துல 33 வளையங்கள் இருக்கும், இருக்க வேண்டும். சில கோயில்ல தவறா இருந்தா அது தவறாருன்னு சொல்லணும். 33 வளையங்கள், அந்த 33 வளையங்கள் நம்முடைய 33 எலும்புகளை குறிக்கும். நம்முடைய முதுகெலும்பு, அந்த முதுகெலும்புல 33 எலும்பு இருக்கு. அந்த 33 எலும்புகளின் வழியாக தான் குண்டலின் சக்தியானது மேலே செல்லுகிறது. ஆகவே கொடியேற்றம் என்பது எதை குறிக்கிறது என்றால், நம்முடைய குண்டலினி சக்தியை நாம் மேலே ஏற்றுவது சிவயோகம் என்பதை குறிப்பதற்காகத்தான். கொடியேற்றம் என்றால் அதைத்தான், அதுக்குதான் அர்த்தம். கொடியேற்றம் என்பது நேஷனல் பிளாக் நம்ம கொடியேற்றமே, அதுக்கு அர்த்தம் வேற. சிவன் கோயில கொடியேற்றதுக்கு அர்த்தம் வேற. இப்ப நம்மளை பார்த்துக்கிட்டு கிறிஸ்தவ கோயிலையும் கொடியேற்றம், அவங்களும் தேரோட்டம் எல்லாம் கொண்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. ஆனா நமக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆன்ம நந்தி. ஆக இப்ப எதெல்லாம் கடந்து போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துக்கு, அதிகார நந்தி, பலிபீடம், கொடிமரம், அதுக்கப்புறம் போனோம்னா ரிஷப தேவர். அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு ஆன்ம நந்தி என்றும் சொல்லலாம். அது வந்து பசுதான், ஆன்மாவதான் அங்க நந்தியாக சொல்லியிருக்கிறார்கள். அது எப்பொழுதும் சிவபெருமானை நோக்கி கொண்டே இருக்கும் என்றால், நாம் எப்பொழுதுமே பரஞானத்தால் பரத்தை தரிசித்தோர் பரமே பார்த்திருப்பார் பதார்த்தங்கள் பாரார்னு சித்தியால சொல்வார். ஆகவே ஒரு உயிர் எப்பொழுதும் சிவத்தையே நோக்கி கொண்டு இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. ஆனா அவருக்கு வந்து மற்ற எல்லா காலங்களிலும் அவர் வந்து பசுதான். அதாவது பசுனா என்ன அர்த்தம், எல்லா உயிர்களையும் ரெப்ரசன்ட் பண்றாரு அவர், அவ்வளவுதான். ஆனா பிரதோஷ காலத்துல மட்டும் அவருக்கு சிறப்பு வழிபாடுகள். இன்னைக்கு பிரதோஷம் இல்லையா, ரொம்ப சிறப்பு. அதனால இன்னைக்கு ஆலய வழிபாடு சொல்லலாம்னு நினைச்சேன் நான். இந்த பிரதோஷ காலத்துல அவருக்கு ஏன் சிறப்பு வழிபாடு செய்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரதோஷ காலத்துல மட்டும் சிவபெருமான் சிவலிங்கத்துல இல்லாம அவருடைய கொம்புகளுக்கு இடையிலே வந்து விடுகிறார்.